அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரவிந்தோ எழுதிய லைஃப் கிவிங் நூலின் 23வது அத்தியாயம் டபுள் சோல் இன் மேன். இதை தமிழில் மனிதனின் இரட்டை ஆத்மா அல்லது மனிதனுள் இருக்கும் இரட்டை ஆத்மா என்று கூறலாம். உடல், வாழ்வு, மனம் ஆகியவை இரண்டாக பிரிந்திருப்பதைப் போலவே ஆத்மாவும் இரண்டாக பிரிந்திருக்கிறது. ஆழத்தில் உள்ள சத்திய சைத்திய புருஷனை விடுவித்து சத்திய ஜீவியத்தை அடைய வேண்டும். அதன் மூலம் அனைத்து திருவுருமாற்றங்களையும் பூர்த்தி செய்யலாம் என்று ஸ்ரீ அரவிந்தோ இந்த அத்தியாயத்தில் கூறுகிறார். இந்த அத்தியாயத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்கள்: வாழ்விற்கு நான்கு நிலைகள் உண்டு. பிரபஞ்ச இச்சை விருப்பம் ஜடத்தில் விடையாக இருப்பது முதல் நிலை. ஆசை வேறாக இருப்பது இரண்டாவது நிலை. அன்பு மொட்டாக இருப்பது மூன்றாவது நிலை. சத்திய ஜீவியம் அழகிய மலராக மலர்வது நான்காவது நிலை. உலகம் என்பது முகமூடி அணிந்த சச்சிதானந்தம். படைப்பில் எல்லாமே இரட்டையாக இருக்கின்றன. ஆழத்தில் இருக்கும் சைத்திய புருஷனே நம்மை பொறுத்தவரை உண்மையான ஆன்மா. மனிதனின் மேற்பரப்பில் இருப்பது சிறிய அகங்கார உருவம். அவனது ஆழத்தில் மறைந்திருப்பது பிரபஞ்சத்தை போல பெரிய உருவம். மேற்பரப்பு வாழ்வு மெய்யான வாழ்வில்லை. ஆன்மீக வாழ்வே மெய்யான வாழ்வு. ஆதியில் இன்பமும் துன்பமும் ஒன்றே. மேல்மனம் ஏற்காதவற்றை அடிமனம் ஏற்கும். சைத்தியம் எல்லாவற்றையும் சந்தோஷமாக அனுபவிக்கிறது. நம் உண்மையான ஆத்மா இதயத்திற்கு பின்னால் இருக்கிறது. அதன் பிரதிநிதி சைத்திய புருஷன். சைத்திய புருஷன் வெளிவருவதோடு பிற ஆன்மீக திருவுருமாற்றங்களையும் பெற வேண்டும். சைத்திய திருவுருமாற்றம், ஆன்மீக திருவுருமாற்றம் ஆகியவற்றை பெற்றதில் சத்திய ஜீவிய திருவுருமாற்றத்தையும் பெற வேண்டும். ஆன்மீக திருவுருமாற்றத்தின் போது அகந்தை கரைந்தால் ஆன்மா அகத்திலும் பழைய சுபாவம் புறத்திலும் இருந்து குழப்பங்கள் ஏற்படும். சைத்திய புருஷன் சத்திய ஜீவிய சக்தியின் துணையோடு இக்குழப்பங்களை சரி செய்கிறது. வாழ்விற்கு நான்கு நிலைகள் உண்டு. முதல் நிலையில் ஜடத்தில் மௌனமாக ஓர் இச்சை, ஓர் உந்துதல் இருக்கிறது. அதற்கு சுதந்திரமான நகர்வு இல்லை. தானே எதையும் அது செய்வதில்லை. அது எதையும் ஆட்கொள்வதில்லை. பிரபஞ்ச சக்திகளே அதை ஆட்கொண்டு தங்கள் விருப்பம் போல அதை ஆட்டிவிக்கின்றன. இரண்டாவது நிலையில் ஆசை இருக்கிறது. அது மற்றவற்றை ஆட்கொண்டு தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆவலுடன் உள்ளது. ஆனால் அதற்கு ஏற்ற வலிமை அந்த நிலையில் இல்லை. அதற்கு இயலாமைதான் இருக்கிறது. மூன்றாவது நிலையில் அன்பு இருக்கிறது. அந்த அன்பு பெறவும் தரவும் ஆட்கொள்ளவும் ஆட்கொள்ளப்படவும் தயாராக இருக்கிறது. நான்காவது நிலையில் பர்ஃபெக்ஷன் எனப்படும் முழுமையான தன்மை வெளிப்படுகிறது. இந்த நான்காவது நிலையில் இறைவனின் விருப்புறுதி முழுமையாக வெளிப்படுகிறது. இடையில் இருக்கும் ஆசை இந்த நிலையில் உயர்வாக பூர்த்தியாகிறது. பரஸ்பரம் தரும் அன்பினால் ஆன்மாக்கள் ஆழமான திருப்தியை பெறுகின்றன. இந்த நான்காவது நிலையில்தான் சத்திய ஜீவிய வாழ்விற்கான அடிப்படை உருவாகிறது. இக்கருத்துக்களை கவனமாக ஆராய்ந்தால் ஆன்மா தனி மனிதனிலும் பிரபஞ்சத்திலும் உள்ள ஆனந்தத்தை நாடும் பல்வேறு நிலைகள் என்பது புரியும். வாழ்வில் உயர்தல் என்பது தவித்திருக்கும் ஜனத்திலிருந்து உயர்ந்து ஒளிமயமான ஆன்மாவை அடைதல் என்பது புரியும். சில உதாரணங்களை பார்ப்போம். ஒரு மன்னன் தன் ராஜ்யம் விரிவடைய வேண்டும் என்று நினைக்கிறான். அது ஒரு இச்சையாக ஒரு விருப்பமாக அவனுள் இருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையால் உந்தப்பட்டு தன் நாட்டிற்கு அருகே இருக்கும் நாடுகளை கைப்பற்றுகிறான். பிறவற்றை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும் நிலை இரண்டாவது நிலை. சில வருடங்கள் கழித்து எதற்கு வீணாக போராட வேண்டும்? பரஸ்பரம் தருதலும் பெறுதலும் இருந்தால் சுமூகமாக ராஜ்யத்தை விரிவுபடுத்தலாம் என்று எண்ணுகிறான். அதனால் போரிடாமல் எதிரியின் வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஆசிரியர் ஒப்பந்தம் செய்து கொள்கிறான். இங்கு அன்பு பிரதானமாக இருக்கிறது. இந்த வழியில் அக்பர் ஏராளமான ராஜபுத்திர மன்னர்களோடு உறவு கொண்டு தன் ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார், போர்களை தவிர்த்தார். இதற்கும் அடுத்த நிலையில் தன்னை தருதலை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட ஆசையை உயர்ந்த ஆர்வமாக மாற்ற மன்னன் முனைகிறார். தன்னை தருதலை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட எண்ணத்தை உயர்ந்த ஆர்வமாக மாற்ற மன்னன் முனைகிறான். அப்போது அவன் சாம்ராஜ்யம் மிகப்பெரிய அளவில் விரிவடைகிறது. இதற்கு உதாரணமாக சாம்ராட் அசோகனை குறிப்பிடலாம். ஒருவர் சுயதொழில் செய்ய முனைகிறார். முதலில் அது வெறும் இச்சையாக ஒரு விருப்பமாக இருக்கிறது. அதன் பின் அவர் மொத்த சந்தையையும் தனக்கே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு முனைப்போடு அளவு கடந்து உழைக்கிறார். அவர் தொழில் சிறப்படைகிறது. ஓரளவிற்கு மேல் தன் உழைப்பு மட்டும் போதாது, தன்னிடம் இயலாமை இருக்கிறது, தனக்கு அளவுடைமை உண்டு என்பதை புரிந்து கொள்கிறார். அதனால் பிற வியாபாரிகளுடன் கூட்டாக தொழில் செய்ய ஒப்பந்தம் செய்து கொண்டு தன் தொழிலை விரிவுபடுத்துகிறார். கூட்டு வியாபாரம் என்பதால் அங்கு தருதலும் பெறுதலும் நிகழ்கின்றன. அதையும் கடந்த நிலையில் பொதுமக்களையும் பங்குதாரராக சேர்த்துக் கொண்டு தொழில் செய்யும் போது நிறுவனம் பன்னாட்டு நிறுவனமாக மாறுகிறது. இது நான்காவது நிலை. ஒருவன் தனியாக இருக்கிறான், அவனுக்கு துணை தேவைப்படுகிறது, குடும்பம் அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இது முதல் நிலை. அடுத்த நிலையில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவள் தன் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், அவளை தனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அவளை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆசையால் முனைகிறான். இது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலையில் அவன் அன்பால் மாறுகிறான். மனைவியிடம் இருந்து பெறுவது மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடாது, தானும் அவளுக்கு தர வேண்டும். தருதலும் பெறுதலும் இணைந்ததே நல்ல திருமண வாழ்வு என்பதை புரிந்து கொண்டு மனைவியிடம் முழு அன்போடு இருக்கிறார். அப்போது குடும்ப வாழ்வு இன்பமானதாக இருக்கிறது. உடலாலும் உணர்வாலும் மனதாலும் இணைந்த கணவன் மனைவி இது மட்டுமே போதாது என்பதை அறிந்து சத்தியவான் சாவித்திரியை போல ஆன்மாவோடு ஆன்மா கலக்கும் பொழுது மனித வாழ்வில் பொன்மொழி வீசும் ஆனந்த மலராக சத்திய ஜீவிய மலர் பூக்கிறது. இது நான்காவது நிலை. இது போல தனியான ஜடநிலையிலிருந்து படிப்படியாக உயர்ந்து ஆன்மீக மயமாவதே அசன்ட் ஆஃப் லைஃப், வாழ்வின் உயர்வு எனப்படும். உலகம் என்பது முகமூடி அணிந்த சச்சிதானந்தம். சச்சிதானந்தமே உலகமாயிற்று. ஆனால் நாம் அதை வேறொன்றாக பார்க்கிறோம். நம் கண்ணுக்கு சச்சிதானந்தம் தெரிவதில்லை, வேறு ஏதோ ஒன்றுதான் தெரிகிறது. எனவே உலகம் முகமூடி அணிந்த சச்சிதானந்தமாக இருக்கிறது என்று ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார். அது ஏன் இப்படி இருக்க வேண்டும்? எது மறைவாக இருக்கிறதோ அதை அறிவதில்தான் அதிகபட்ச ஆனந்தம் இருக்கிறது. நமக்கு ஒரு விஷயம் தெரிந்தாலும் தெரியாதது போல பாவனை செய்து கொண்டு இறுதியில் அதை தெரிந்து கொண்டதாக நடித்து சந்தோஷப்படுவதுண்டு. நம் குழந்தை தன் முகத்தை ஒரு துண்டால் மூடிக்கொண்டு நான் பூதம், உன்னை விழுங்கப் போகிறேன் என்று நம்மை மிரட்டுகிறது. நான் யார் என்பது நமக்கு தெரியும். பூதம் போல முகத்தை மூடிக்கொண்டிருப்பது நம் குழந்தை என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் நாம் பயப்படுவது போல நடிக்கிறோம். குழந்தை மிரட்டுவது போல நடிக்கிறது. குழந்தை முகமூடியை அகற்றியதும் நீதானா என்று கூறி சிரிக்கிறோம். குழந்தை பயந்து விட்டாயா என்று நம்மை பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறது. அங்கே ஆனந்த பெருக்கெடுத்து ஓடுகிறது. வேறொரு நிலையை பார்ப்போம். அக்குழந்தை தான் யார் என்பதை மறந்து தன்னை உண்மையான பூதம் என்று நினைத்துக் கொண்டு விட்டால், நாமும் அது குழந்தை என்பதை மறந்து பூதம் என்று நினைத்து உண்மையாகவே பயந்து கொண்டு விட்டால் அது அப்பப்பட்ட நிலை. அந்த நிலைதான் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் தாங்கள் முகமூடி அணிந்த சச்சிதானந்தத்தின் சக்தி ரூபங்களே என்பதை மறந்துவிட்டனர். நாமும் சச்சிதானந்தம் தான் என்பதை நாமே மறந்துவிட்டோம். பிரச்சனைகள் குழந்தை போல ஆட்டம் போட்டு விரட்டுகின்றன. நாம் உண்மையாகவே அஞ்சி நடுங்குகின்றோம். நாம் சச்சிதானந்தம் தான் என்பதை ஆழத்தில் அறிந்துவிட்டால் வாழ்வு இந்துமயமானதாக அன்புமயமானதாக இருக்கும். எல்லாவற்றிலும் ஆனந்தம் ஒழிந்து கொண்டிருக்கிறது. நம் அகந்தை குறுக்கிடுவதால் நம்மால் ஆனந்தத்தை காண முடியவில்லை. நாம் எதை கண்டு ஆனந்தப்பட வேண்டுமோ அதை எதிராக கண்டு வருத்தப்படுகிறோம். தன் வாழ்வில் ஒளியேற்றி வந்த தேவதை போன்ற மனைவியை கணவன் தேவதையாக காணாமல் தன் வாழ்வின் நிம்மதியை குலைக்க வந்த கொடுமைக்காரி என்று நினைக்கிறான். தன் வாழ்வில் வழிகாட்டும் பெற்றோரை தன் சந்தோஷத்தை கிடைக்கும் எதிரிகளாக குழந்தை நினைக்கிறது. நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், ஒவ்வொரு மனிதரிலும், ஒவ்வொரு பிரச்சனையிலும், ஒவ்வொரு பொருளிலும் மறைந்திருக்கும் ஆனந்தத்தை அடைவதே நம்முடைய கடமையாக, முயற்சியாக, நோக்கமாக, லட்சியமாக இருக்க வேண்டும். இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. படிக்கும் காலத்தில் ஒருவர் மற்ற இளைஞரிடம் அடுத்தவர் பணத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அதுவே பிழைக்கும் வழி என்று கூறினார். இளைஞர் மனத்தில் அது ஆழமாக பதிந்துவிட்டது. தான் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமும் எப்படி பணம் வசூல் செய்யலாம் என்றே அவர் எண்ணமிட ஆரம்பித்தார். யாரை பார்த்தாலும் அவரை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம், அதன் மூலம் தான் எப்படி சந்தோஷம் அடையலாம், ஆனந்தம் அடையலாம் என்று சிந்தித்து வாழ்ந்து வந்தார். அவர் தொட்டது எதுவுமே துவங்கவில்லை. அவர் பொண்ணை தொட்டால் அது துருப்பிடித்த தகரமாகிவிடும். அவர் மகளை தொட்டால் அது சருகாகிவிடும். பல வருடங்கள் பல தொழில்கள் செய்து நொடித்து போனதின் பக்தர் ஒருவர் இந்த இவரிடம் கூறினார், பிறரிடம் ஆனந்தத்தை கண்டறிய வேண்டுமானால் சிலரிடம் ஆனந்தத்தை கண்டறிய வேண்டும் என்பதன் பொருள் அவரிடம் இருக்கும் பணத்தை கண்டுபிடித்து அதை நான் கேட்பது அல்ல, அவருக்கு நான் எப்படி பயன்படுவோம் என்று யோசித்து தன்னை தருதலே ஆனந்தத்தை அடைவதற்கான வழியாகும் என்றார். இளைஞர் அக்கருத்தை ஏற்றுக்கொண்டார். தான் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் எந்த வகையில் தான் பயன்பட முடியும் என்று சிந்திக்க ஆரம்பித்தார். அவரிடமிருந்து எழுந்த அன்பு அவரை சுற்றி இருந்த அனைவரையும் சென்று அடைந்தது. ஒரு வருடத்திற்குள் அவர் ஆரம்பித்த புதிய தொழில் வளர்ந்து மாதம் 100,000 சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார். படைப்பில் எல்லாமே இரட்டையாக இருக்கின்றன. நம்மிடம் இரண்டு மனங்கள் உண்டு. அகந்தை வெளிப்படும் மேற்பரப்பு மனம், முதல் மனம். அது சிறியது. அடிமனம் என்பது மற்றொரு மனம். அது பெரியது, விரிந்தது, அகன்றது. மேற்பரப்பு மனத்தை நாம் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கோம். மேற்பரப்பு மனத்திற்கு கீழே உள்ள அடிமனமே உண்மையான மனம். அடிமனம் பறந்தது, ஒளிமயமானது. மேற்பரப்பு மனத்திற்கு கட்டுப்படாமல் சுதந்திரமாக இருப்பது. மனம் இரண்டாக இருப்பது போல நம் வாழ்வும் இரண்டாக உள்ளது. நம் புறவாழ்வு ஒரு வாழ்வு, பிறத்தலும் இறத்தலும் உள்ள வாழ்வு அது. மற்றொரு வாழ்வு அகவாழ்வு. ஜனனத்தாலும் மரணத்தாலும் கட்டுப்படுத்தப்பட முடியாத வாழ்வு அகவாழ்வு. மேற்பரப்பு வாழ்வை மெய்யான வாழ்வு என்று நினைக்கிறோம், ஆனால் அகவாழ்வு உண்மையான வாழ்வு. உண்மையான பிராண வாழ்வு அகவாழ்வே. ஜடத்திலும் உடலிலும் இது போன்ற இரட்டைகளை உண்டு. நாம் அறிந்த ஜட உடல் ஒரு உடல், நம் ஜட உடலுக்கு பின்னால் சூட்சுமமான உடல் ஒன்று உண்டு. அந்த சூட்சும உடல் நம் ஸ்தூல உடலுக்கு மட்டுமின்றி மனத்திற்கும் பிராணனுக்கும் உரியவற்றை தருகிறது. நாம் அறிந்த மேற்பரப்பு ஸ்தூல உடலை நம் மெய்யான உடல் என்று நினைக்கிறோம், சூட்சும உடலே நம் உண்மையான உடல். பிரபஞ்சத்தை படைத்த இறைவனிடம் நான்கு தத்துவங்கள் உண்டு. சத், சித், ஆனந்தம், சத்திய ஜீவியம் என்ற அந்த நான்கு தத்துவங்கள் எங்கும் எதிலும் எப்போதும் இருக்கின்றன, கிளையால் மூடப்பட்டு இருக்கின்றன. எங்கும் எதிலும் மறைவாக இருக்கும் சத்திய ஜீவியம் தனக்கு கீழான மனத்தின் மூலம் தன்னை சூட்சுமமாக வெளிப்படுத்துகிறது. எங்கும் எதிலும் மறைவாக இருக்கும் சித் தனக்கு கீழான வாழ்வின் மூலம் தன்னை சூட்சுமமாக வெளிப்படுத்துகிறது. எங்கும் எதிலும் மறைவாக இருக்கும் சத் தனக்கு கீழான ஜடத்தின் மூலம் தன்னை சூட்சுமமாக வெளிப்படுத்துகிறது. இதை போலவே ஆனந்தமும் எங்கும் எதிலும் மறைவாக இருக்கிறது, அது சைத்திய புருஷன் மூலம் வெளிப்படுகிறது. ஆன்மாவின் விசேஷமான ஒரு பகுதி சைத்திய புருஷன். கதா உபனிஷதமும் ஸ்வேதாஸ்பதார உபனிஷதமும் அந்த சைத்திய புருஷன் மனிதனின் கட்டை விரல் அளவுள்ளதாக இருக்கிறது என்று கூறுகின்றன. இந்த சைத்திய புருஷன் நம் நெஞ்சின் நடுவில் இருக்கிறது. ஆனந்தம், ஒளி, அன்பு, இன்பம், அழகு, தூய்மை, அனுபவம் அனைத்தின் சாரமும் இந்த சைத்தியத்தினுள் இருக்கின்றன. அந்த சைத்தியத்திடம் முறையிட்டால் எந்த பிரச்சனையும் தீர்க்கும் வல்லமை நமக்கு கிடைக்கிறது. இந்து அல்லாத வேறொரு மதத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு பொருட்களை அடிக்கடி துளைத்துவிடும் பிரச்சனை இருந்தது. அவரது மதத்தைச் சேர்ந்த பெரியவர்களின் படத்தை தவிர வேறு படங்களை வீட்டில் வைத்து வழிபட அனுமதி இல்லை. அவர் வீட்டு பெரியவர்கள் அதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். அப்பெண்ணிடம் எந்த பொருள் வாங்கும் போதும் கட்டை விரல் அளவுள்ள பொங்கலி வீசும் தீபம் ஒன்று உங்கள் நெஞ்சின் நடுவிலிருந்து புறப்பட்டு பொருளில் சென்று தங்குவது போல தீவிரமாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் என்றார் ஒரு பக்தர். அப்பெண்மணி அதை பின்பற்ற ஆரம்பித்தார். பொருள்கள் தொலைவது நின்றுவிட்டது. மனிதனுக்குத்தான் மதம் உண்டு, சைத்திய புருஷனுக்கு மதம் இல்லை. ஆழத்தில் இருக்கும் சைத்திய புருஷனே நம்மை பொறுத்தவரை உண்மையான ஆன்மா. உடல், பிராணன், மனம் ஆகியவை இரட்டையாக இருப்பது போல நம் ஆன்மாவும் இரட்டையாக இருக்கிறது. மேற்பரப்பில் அது ஆசை ஆன்மாவாக, டிசையர் சோலாக இருக்கிறது. நம் பிராண ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் அழகுணர்ச்சிகளையும் வல்லமை, ஞானம், சந்தோஷம் முதலியவற்றை தேடும் உந்துதலையும் இந்த ஆசை ஆன்மா ஏற்படுத்துகிறது. அடியிலுள்ள சைத்தியமோ தூய ஒளியாலும் தூய அன்பாலும் தூய இன்பத்தாலும் ஆனது. அந்த சைத்தியம் அனுபவ சாரத்தை சேகரிக்க வல்லது. அதுவே நமது உண்மையான ஆன்மா. இந்த ஆன்மா எல்லோரிடமும் உண்டு என்றாலும் எவரிடமெல்லாம் இது வெளிப்படுகிறதோ அவர்களையே ஆன்மா உடையவர் என்றும், இது வெளிப்படாமல் இருப்பவரை ஆன்மா இல்லாதவர் என்றும் கூறுகிறோம். மனிதனின் மேற்பரப்பில் இருப்பது சிறிய அகங்கார உருவம். அவரது ஆழத்தில் மறைந்திருப்பது பிரபஞ்சத்தை போல பெரியது. புறவாழ்வில் இருக்கும் உருவங்கள் அனைத்தும் மிகச்சிறிய அகந்தையால் ஆனவை. அடியில் இருக்கும் உருவங்களே நம்முடைய உண்மையான தனித்துவம் மிகுந்த வாழ்வின் கூறுகள். மறைவாக இருப்பவை பிரபஞ்சத்திற்கு மிக அருகே உள்ளன. அடிமனம் பிரபஞ்ச ஞானத்திற்கு நெருக்கமாக உள்ளது. அடிவாழ்வு பிரபஞ்ச சக்திக்கு நெருக்கமாக உள்ளது. நம் அடிவுடல் பிரபஞ்ச ஜடத்திற்கு நெருக்கமாக உள்ளது. மறைந்திருக்கும் பகுதிகளையும் வெளியே தெரியும் பகுதிகளையும் தடிமனான அகங்கையால் ஆன சுவர் ஒன்று பிரிக்கிறது. அதனால் மேற்பரப்பில் இருக்கும் நாம் மறைவாய் நம்முள் இருப்பவற்றோடு தொடர்பு கொள்ள முடியாமல் தடுமாறுகிறோம். கடலின் சில பகுதிகளில் ஐஸ்பர்க் என்ற ஒன்று உண்டு. அது கடலுக்கு மேலே சிறிய பாறாங்கல் போன்று தோன்றும். ஆனால் அது கடலுக்கு மிக பெரிய மலை போல இருக்கும். மேற்புறம் சிறியதாக இருக்கின்றது என்று அதன் அருகே கப்பல் சென்றால் கப்பலுக்கு அபாயம் ஏற்பட்டுவிடும். சூறாவளிக்கு பயப்படாத மாலுமிகள் இதற்கு பயப்படுவார்கள். நாம் இயற்கையில் இது போல எத்தனையோ நிகழ்வுகளை காண்கிறோம். கடையில் ஒரு மாம்பழத்தை பார்த்தோம் என்றால் ஒரே ஒரு மரத்தில் ஒரே ஒரு பழம் தான் பழுத்தது என்று நினைப்பதில்லை. எத்தனையோ தோட்டங்களில் எத்தனையோ மரங்களில் இது போன்ற எண்ணற்ற மாம்பழங்கள் உள்ளன என்பது நம் அறிவுக்கு தெரியும். நம் கண்ணில் படுவது ஒரு பழம்தான். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு கோடி பழங்கள் உண்டு. நம் நிறுவனத்தை தேடி ஒரு பக்தர் வருகிறார் என்றால் அவருக்கு பின்னால் பல கோடி பக்தர்கள் வர தயாராக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொழில் செய்யும் போது நம்மை தேடி ஒரே ஒரு வாடிக்கையாளர் வந்தாலும் அவருக்கு பின்னால் பல நூறு வாடிக்கையாளர்கள் நம்மை தேடி வரப்போகிறார்கள் என்பதற்கான அறிகுறியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது என்றால் அதற்கு பின்னால் அதே போல எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளன என்பதை மனமாற நம்ப வேண்டும். இப்போது ஒரு சந்தேகம் வரும். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதன் பின்னால் எண்ணற்ற பிரச்சனைகள் என்னை தேடி வரப்போகின்றன என்று நம்ப வேண்டுமா என்ற சந்தேகம் வரும். ஆம், அதை அப்படித்தான் நம்ப வேண்டும். கூடவே வேறொன்றையும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். உலகம் என்பது முகமூடி அணிந்த சச்சிதானந்தம் என்பதால் பிரச்சனை என்பது முகமூடி அணிந்த வாய்ப்பு என்பதை நம்ப வேண்டும். ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கு பிரச்சனை என்ற முகமூடி அணிந்த ஏராளமான வாய்ப்புகள் வரப்போகின்றன என்று நம்ப வேண்டும். நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. வாய்ப்பை பிரச்சனை என்று நாம் கருதும் வரை எந்த வாய்ப்பும் பலிக்காது. முதல் வாய்ப்பும் பலிக்காது, அதன் பின்னால் இருக்கும் வாய்ப்பும் பலிக்காது. அகந்தையும் அறியாமையும் இணைகிறால்தான் வாய்ப்பு வாய்ப்பாக தெரியும். ஒரு பெண்ணுக்கு 21 வயதாகும் போது அவளது பெற்றோர் வரம் தேட ஆரம்பித்தனர். அவளுக்கு பக்தர் ஒருவரின் தொடர்பு உண்டு என்பதால் வரம் தேட ஆரம்பித்த மறுநாளே நன்றாக தெரிந்த குடும்பத்திலிருந்து வரன் ஒன்று வந்தது. பெண்ணும் பெண்ணின் பெற்றோரும் அதை பற்றி யோசித்தனர். வரனில் எந்த குறையும் இல்லை. ஆனாலும் அவர் பம்பாயில் வேலை பார்க்கிறார். திருச்சியிலிருந்து பம்பாய் வெகு தூரம் ஆயிற்று. தமிழ்நாட்டிலேயே மாப்பிள்ளை கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்றிற்று. நான் சொல்வது 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி அல்ல, சில வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி. வரனின் குணம், குடும்பம், வேலை, சம்பளம், படிப்பு இவற்றை எல்லாத்தையும் விட பிரயாணம் செய்வதுதான் மிகவும் முக்கியமான பிரச்சனையாகிவிட்டது. பலமுறை மாப்பிள்ளை வீட்டார் விரும்பி கேட்டும் பெண் வீட்டார் பெண் தர மறுத்துவிட்டனர். சில நாட்கள் கழித்து அந்த வரன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அடுத்த மாதமே அவருக்கு திருச்சிக்கு மாற்றம் கிடைத்துவிட்டது. அவர் பெரிய வீடு கட்டிக்கொண்டு 2 குழந்தைகளுடன் நலமாகி இருக்கிறார். பெண்ணுக்கு 8 வருடமாகியும் இன்னமும் திருமணம் ஆகவில்லை. தனக்கு வந்த வாய்ப்பை பிரச்சனையாக அவர் கருதியதால் எல்லா வாய்ப்புகளுமே கூடி வராமல் நிற்கின்றன. அவரை போன்றவர்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் தான் முதலில் தானாக வந்த வாய்ப்பை உதாசீனப்படுத்தியது தவறு என்று உணர வேண்டும், உணர்ந்து வருந்த வேண்டும். ஸ்ரீ அந்த தவத்தை சமர்ப்பணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு உடனே திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. ஆசை ஆன்மா டெஃபியர் சோல் ஆளும் மேற்பரப்பில் உண்மையான ஆன்மீக வாழ்வு இல்லை. ஆசையில் உழன்று கொண்டிருக்கும் மனிதனால் உண்மையான ஆன்மாவான சைத்தியத்தை அணிய முடியவில்லை. அவன் வாழும் புற வாழ்வில் அவனால் ஆன்மாவை காண முடியவில்லை. அவன் புற வாழ்வை மட்டுமே அறிவதால் அதில் சக்தி ஆனந்தம் ஆகியவற்றுடன் சாரத்தை கொண்டுள்ள சைத்தியத்தை தேடி தேடி அலைகிறான், புற வாழ்வில் தேடி அலைகிறான். ஆனால் புற வாழ்வில் அவன் எதிர்ப்புகளையும் முரண்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே சந்திக்க நேர்கிறது, ஆன்மாவை சந்திக்க முடியவில்லை. அகமும் புறமும் ஒன்றே, தன் அகத்தில் உள்ள ஆன்மாவும் உலகில் உள்ள ஆன்மாவும் ஒன்றே என்பதை ஏற்றுக்கொண்டால், தன் அகத்தில் ஆன்மாவை கண்டறிந்தால் புற உலகையும் அதில் உள்ள ஆன்மாவையும் அவனால் தன் அகத்தில் அறிய முடியும், தன் அகத்தில் காண முடியும். அகத்தில் உண்மையான ஆன்மாவை சைத்தியத்தை கண்டறிய தடையாக இருப்பது ஆசை ஆன்மாவாகும். ஆசை ஆன்மா அகந்தையும் அறியாமையும் நிறைந்த மேற்பரப்பில் வாழ்கிறது. அது பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளாது. பிரச்சனைகளை கண்டால் உடலே சுருங்கும், கோபப்படும், எதிலும் அதிருப்தியாக இருக்கும், எதையும் வலியாக உணரும். ஆசை ஆன்மா வாழ்வை தவறாக எதிர்கொள்வதால் சிற்றின்பம், வலி, அக்கறையின்மை ஆகியவற்றை மட்டுமே அறிகிறது. இண்டிஃபரன்ஸ் என்ற ஆங்கில வார்த்தைக்கு இணையாக அக்கறையின்மை என்ற தமிழ் வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஆசை ஆன்மாவிலிருந்து நகர்ந்து உண்மையான சைத்தியத்தை அடைய வேண்டுமானால் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். நாம் எதிர்கொள்வது முகமூடி அணிந்த சச்சிதானந்தத்தையே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சுருங்குவதற்கு பதில் விரிய வேண்டும். மொட்டு விரிந்தால் மலராகிறது, அது சுருங்கினால் சருகாகிவிட்டது என்று பொருள். அன்பர் ஒருவர் எதை பார்த்தாலும் சந்தேகப்படுவார். உலகில் இருக்கும் எல்லோருமே தன்னை ஏமாற்ற திட்டம் போட்டிருப்பதாக நம்பி வாழ்ந்து வந்தார். தன்னை விட வசதியானவர்கள் மட்டுமே தன்னிடம் சரியாக பழகுவார்கள், தன்னை விட வசதி குறைந்தவர்கள் தன்னிடம் பணம் கேட்பார்கள் என்று நம்பினார். அதனால் வசதி குறைவானவர்கள் தன்னருகே வந்தால் சுருங்குவார், விலகிவிட பார்ப்பார். பக்தர் அன்பரிடம், நாம் அனைவரும் ஒருபோதும் அன்னையின் கால் தூசிக்கு சமமாக மாட்டோம், அன்னை தவறானவர்களை விளக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நம் பேர் என்ன ஆகியிருக்கும் யோசித்து பாருங்கள். நம்மை விட தவறானவர்கள் இருக்க முடியுமா? நாம் அன்னையை நெருங்க வேண்டுமானால் சுருங்குவதை நிறுத்தி முகம் மலர்ந்து, நெஞ்சம் விரிந்து, மனம் குளிர்ந்து பிறரிடம் உள்ள அன்னையை நெருங்க வேண்டும். நம் சைத்தியம் பிறர் சைத்தியத்தை தொட வேண்டும் என்று கூறினார். அன்பர் அதை ஏற்றுக்கொண்டார். அன்பர் ஒரு நாள் தன் சொந்த ஊருக்கு சென்றபோது மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்த தூரத்து உறவினரான பெரியவர் இவரை சந்திக்க வந்தார். பெரியவர் பண உதவியை கேட்டு வருகிறார் என்று நினைத்து அன்பர் சுருங்கி விலக நினைத்தார். பின் மனம் தெளிந்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து உறவினரை வரவேற்று உபசரித்து அன்பாக பேசினார். சிறிது நேரம் பேசியத்தின் உறவினர், நான் வயதானவன், உன் அப்பா என் பாலிய நண்பர், அவர் பிள்ளையான நீ எனக்கும் பிள்ளைதான், எனக்கு வாரிசு யாரும் இல்லை, என்னிடம் அரை ஏக்கர் நிலம் இருக்கிறது, என் அரை ஏக்கர் நிலத்தை உனக்கு எழுதி வைக்க ஆசைப்படுகிறேன், வக்கீல் மூலம் அதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டார். அன்பர் திகைத்து போனார். ஆதியில் இன்பமும் துன்பமும் ஒன்றே, இருத்தலில் இன்பம் என்ற அத்தியாயத்தில், லைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்ற அத்தியாயத்தில் இன்பம் வலி என்பவற்றை நிர்ணயிக்க அளவுகோல் எதுவும் இல்லை, அது சந்தர்ப்பத்தையும் நபரையும் பொறுத்து மாறும் அகவுணர்வு என்று தெரிந்து கொண்டோம். பெறுபவரை பொறுத்து வலியும் சந்தோஷமும் மாறுகின்றன. வலியை சிறிய வழியாகவோ பெரிய வழியாகவோ சிறிய ஆனந்தமாகவோ பேரானந்தமாகவோ உணரலாம். அதே போல சந்தோஷத்தை சிறிய ஆனந்தமாகவோ பேரானந்தமாகவோ சிறிய வழியாகவோ பெரிய வழியாகவோ உணரலாம். இயலாமை இருக்கும்போது ஆனந்தத்தை வழியாக உணர்கிறோம். அருளை எதிர்க்கும் போது ஆனந்தத்தை வழியாக உணர்கிறோம். அருளை ஏற்க தயாராக இல்லாத போது ஆனந்தத்தை வழியாக அறிகிறோம். ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் சூழல் இல்லாத போது ஆனந்தம் வழியாகி விடுகிறது என்று நான்கு நிலைகளை பற்றி ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார். வலி என்பதும் ஆனந்தம் என்பதும் ஒன்றாக இணைந்த இந்த வலி என்ற நிலையும் உள்ளது என்கிறார். சத்திய ஜீவியம் மனித உடலில் அன்னையாக இருந்தது. மனித உடலுக்கு இயலாமை உண்டு. எனவே அன்னை தான் பெற்ற ஆனந்தம் அனைத்தையும் வலியாக உணர்ந்தார். அந்த வலி தீர்வதற்காக ஏராளமான பிறந்தநாள் வாழ்த்து அட்டைகளில் கையெழுத்திட்டு வலியை தீர்த்து பிறருக்கு ஆனந்தத்தை பகிர்ந்து கொடுத்தார். சர்க்கரை நம் உடலுக்கு மிக அவசியமான பொருள். ஆனால் நீரிழிவு நோய் உள்ளவருக்கு சர்க்கரை போன்ற ஆபத்தான பொருள் எதுவும் இல்லை. சர்க்கரை நல்லதா கெட்டதா? சர்க்கரையில் எதுவுமே இல்லை. சர்க்கரை பொறுத்தவரை சர்க்கரையை பெறுபவரிடம் என்ன இருக்கிறதோ அதை பொறுத்து சர்க்கரை அமிர்தமாகவோ நஞ்சாகவோ மாறுகிறது. தாஜ்மஹாலை ஷாஜகானை போல அற்புதமான காதல் சின்னமாக காணலாம், அல்லது அவரங்கசீப்பு மின் செலவு வைத்த அபத்தமான வெறும் சமாதியாகவும் காணலாம். இன்பமான வலி என்றால் என்ன? குழந்தை பெற்ற தாய் பிரசவத்தின் போது வலியை அனுபவிக்கிறாள். தூக்கம் கெட்டு இரவெல்லாம் குழந்தையை கவனித்து வளர்க்கிறாள். இவையெல்லாம் வலி தந்தாலும் இன்பமான வலியாகத்தான் உணர்கிறாள். எந்த தாயும் இந்த இன்பமான வலி வேண்டாம் என்று சொல்வதில்லை. காதலி 5 மணிக்கு மெரினா கடற்கரைக்கு வருகிறேன் என்கிறாள். ஆனால் சாவகாசமாக 7 மணிக்கு வருகிறாள். அவள் வரும் வரை காதலன் அவள் வருவாளா மாட்டானா என்ற தவிப்போடு காத்திருக்கிறான். அந்த காத்திருத்தல் வலி தரக்கூடியது என்றாலும் காதலிக்காக காத்திருப்பது இன்பமயமானது என்பது காதலர்களுக்கு தெரியும். நாம் எந்த வகையில் எந்த விஷயத்தை ஒரு நிகழ்ச்சியை ஒரு மனிதனை ஒரு பொருளை எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அது ஆனந்தமாகவோ வலியாகவோ மாறிவிடுகிறது. மேல்மனம் ஏற்காதவற்றை அடிமனம் ஏற்கும். மேற்பரப்பு மனம் நிராகரிப்பதையும் அடிமனம் ஏற்பதை அவதானிப்பதன் மூலமும் ஆராய்ச்சிகள் மூலமும் அறிய முடியும். மேற்பரப்பு மனம் மறந்துவிட்டதையும் அடிமனம் நினைவில் வைத்திருக்கும். மேற்பரப்பு மனம் சுவையை அனுபவிக்கும், அடிமனமோ ரசாவை அனுபவிக்கும். மேற்பரப்பு மனம் அனுபவத்தை மட்டுமே அறியும், அடிமனமோ அனுபவத்தின் சாரத்தை சேகரிக்கும். மேல்மனம் பிடித்தது பிடிக்காதது என்ற பாகுபாடுகளை கொண்டிருக்கும். அடிமனத்திற்கு எல்லாமே சமத்துவம் நிறைந்த சமமான ஆனந்தமயமான அனுபவம்தான். ஸ்ரீ அரவிந்தர் உணவு உண்ணும் போது உப்பு அதிகமானாலோ காரம் அதிகமானாலோ எதுவுமே கூற மாட்டார். அளவான உப்பு இருப்பதைப் போலவே உணவை உட்கொள்வார். ஒருமுறை அவருக்கு உணவிட்ட சாதகர் அவர் சாப்பிட்டு முடித்த பின் உணவில் உப்பே இல்லை என்பதை தெரிந்து கொண்டு உணவில் உப்பில்லை என்று கூறியிருக்கலாமே, ஏன் சுவையேற்ற உணவை உந்தி வைக்கிறேன் என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீ அரவிந்தோ, நான் உணவு உண்ணும் போது உணவின் சுவையையோ நாக்கின் ருசியையோ கவனிப்பதில்லை, உணவில் உள்ள ரசாவையே கவனிக்கிறேன் என்றார். ஸ்ரீ அரவிந்தோ பாண்டிச்சேரிக்கு வந்த புதிதில் கேழ்ந்து போன விரிப்பு போடப்பட்ட ஓட்டை கட்டிலில் தான் உறங்கினார். அவர் பரோடா மன்னரின் ஆதரவில் இருந்தபோது பட்டுமத்தை போட்ட கட்டிலே உறங்கியவர். இரண்டையுமே சமமாகத்தான் பாவித்தார். ஸ்ரீ அரவிந்தவிடம் ஒரே ஒரு சோப்பு கட்டியும் ஒரே ஒரு துண்டும் தான் எப்போதும் இருந்தன. அவருடன் இருந்த சாதகர்கள் கால்பந்து விளையாடுவதில் ஆர்வமுடையவர்கள். எனவே காலையில் சீக்கிரமாக ஸ்ரீ அரவிந்தருக்கு முன்பே எழுந்து துணித்துவிட்டு விளையாட போய்விடுவார்கள். ஸ்ரீ அரவிந்தர் குளிக்க வரும்போது 7 பேர் குளித்து துடைத்து போட்ட ஈரமான துண்டு தான் இருக்கும். அதை அவர் எந்த விதமான பேதமும் இன்றி பயன்படுத்தினார். அனைவரையும் சமமாகவே நடத்தினார். அனைத்து நிகழ்ச்சிகளையும் சமமாகவே கருதினார். ஸ்ரீ அரவிந்தோ தான் முற்பிறவியில் நெப்போலியனாக இருந்திருப்பதால் தோல் நுணுக்கங்களை பற்றி தனக்கு ஓரளவு தெரியும் என்று ஒருமுறை குறிப்பிட்டார். அன்னைக்கு நெருப்பின் அருகே சென்றால் உடலெல்லாம் பற்றி எழுவது போல் இருக்கும். அதற்கு காரணம் தான் முற்பிறவியில் ஜோனா பார்க் என்ற பிரெஞ்சு பெண்மணியாக இருந்ததாகவும், தன்னை ஆங்கிலேயர்கள் உயிரோடு நெருப்பில் இருக்கிறதால் தனக்கு நெருப்பு ஒத்துக்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அனுபவங்களின் சாரம் சைத்திய புருஷனின் சேகரமாகி அடுத்தடுத்த பிறவிகளிலும் நிறைவில் இருக்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சிகளை உதாரணமாக கூறலாம். கர்ணன் உதார குணத்திற்கு உதாரணமாக விளங்கியவன். அவனுடைய ஆன்மா தடையற்ற தர்மத்தை மேற்கொண்டு அதன் அனுபவத்தின் சாரத்தை அப்பிறவியில் சேகரம் செய்தது. இவ்வாறு சேகரம் செய்யும் சைத்தியம் அடுத்த பிறவியில் கருமையாக பிறந்து கஞ்சத்திரகத்தின் சாரத்தை சேகரிக்கும். காளிதாசர் ரகுவம்சம் என்ற நூலில் ராமனின் மூதாதையர்கள் பற்றியும் சந்ததியினரை பற்றியும் எழுதியிருக்கிறார். ராமபிரானின் 23 தலைமுறைகளை பற்றி அந்த நூலில் எழுதுகிறார். ஏகபத்தினி விரதனாக விளங்கிய ராமபிரான் ஒழுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர். அவரது வம்சத்தில் வந்த ராமரது பேரன் பெண் பித்தனாக விளங்கி ரகுவம்சத்தின் புகழை கெடுத்து ராமராஜ்யம் அழிவதற்கு காரணமாக இருந்தான். சைத்தியம் இவ்வாறு எதிரெதிரான குணங்களின் சாரத்தை சேகரம் செய்த பின்னர் அந்த குணத்தை பொறுத்தவரை உரிமையடைந்து அந்த குணமே இல்லாமல் போகிறது. இவ்வாறு ஒவ்வொரு குணத்தையும் பூர்த்தி செய்து பின் குணமில்லாத இறைவனாக பிரம்மமாக உயர்கிறது. சைத்தியம் எல்லாவற்றையும் சந்தோஷமாக அனுபவிக்கிறது. சூப்பர் கான்சியன்ட் எனப்படும் இறை மனம் நாம் அறிந்த மேற்பனம், மேற்பரப்பு மனம், நம்மை விருக்கும் அடிமனம் ஆகிய இந்த மூன்றிற்கும் நடுவே நாம் வாழ வேண்டியிருக்கிறது. மூன்றும் சேர்ந்ததே முழுமையான வாழ்க்கை. இறைமனம் ஞானமயமானது, ஒளிமயமானது, அது தோக்கங்களால் பாதிக்கப்படாதது. அது ஆன்மாவை ஆன்மாவாக அறியும், ஆனந்தத்தை ஆனந்தமாக அறியும், சக்தியை சக்தியாக அறியும். மேற்பரப்பு மனமோ ஆன்மாவை ஆனந்தத்தை வழியாக சக்தியை முரண்பாடுள்ள வாழ்வாக அறியும். மேற்பரப்பு மனம் தான் அனுபவிக்கும் துன்பம், வலி, அச்சிரத்தை, அக்கறையின்மை போன்றவற்றை அடிமம் துன்பமாகவும் வலியாகவும் அக்கறையின்மையாகவும் அறிந்தாலும் அவற்றிற்கு எதிரான இன்பம், சுகம், அக்கறை ஆகியவற்றையும் அறியும். இறைமனம் ஆனந்தத்தை ஆனந்தமாக அறியும். மேற்பரப்பு மனம் ஆனந்தத்தை வலியாக அறியும். அடிமனம் ஆனந்தத்தையும் அறியும், வலியையும் அறியும். ஆனால் அது ஆனந்தத்தையே நாடும். இது இந்த மூன்று மனங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. அடிமனம் இன்பத்தையும் துன்பத்தையும் வலியையும் சுகத்தையும் சமமாக கருதி அனுபவிக்கிறது. இறைமனத்திற்கு இன்பம் துன்பம் என்ற வேறுபாடுகள் இல்லை. அதற்கு எல்லாமே இன்பம் தான். மேற்பரப்பு மனத்திற்கு எல்லாமே துன்பம் தான். அடிமனம் இன்பம் துன்பம் என்ற இரண்டையும் அறிந்தாலும் அது இன்பத்தை மட்டுமே நாடும். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதும். வேறு வகையான சொல்வதென்றால் அடிமனம் ரசாவை மட்டுமே நாடும் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தோ. அது எல்லா வகையான சிறிய சிறிய அனுபவங்களிலும் உள்ள சாரத்தை ரசாவை சேகரம் செய்யும். அது ஏன் எல்லா வகையான அனுபவங்களையும் ஏற்க வேண்டும்? எல்லாவற்றையும் அறிந்தால்தான் அடிமனும் முழு வளர்ச்சி அடைய முடியும். நான் ஆங்கிலத்தில் உள்ள 26 எழுத்துக்களை அறிந்து கொள்வதால் மட்டுமே ஜெயநாசன் போல எழுதிவிட முடியாது. எழுத்துக்களை அறிந்த பின் ஆங்கில வார்த்தைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் அடுத்த நிலையில் ஆங்கில வாக்கிய அமைப்புகளை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். இதை மட்டுமே நான் ஒரு நாவலை எழுதிவிடப் போறாது. என் கற்பனை வளத்தையும் இலக்கைய அறிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் செய்தால்தான் நான் ஒரு முழுமையான எழுத்தாளனாக மாற்ற முடியும். சைத்தியமும் இதுபோல ஒவ்வொரு திறமையையும் சாரமாக பெற்று பரிணமிக்கிறது. இறைவன் அருளிருந்தால் பரிணாமம் இல்லாமலேயே ஒரே கணத்திலேயே மாற முடியும். காளிதாசன் இந்த ஆடு மேய்ப்பவன் எழுத்தறிவில்லாத மூலனாக இருந்தான். அவன் காளியை தீவிரமாக வணங்கிய போது ஒரு கணத்தில் அவன் அறியாமை விலகி எந்த பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் மகாகவியாக மாறிவிட்டான். ஆனால் இவ்வாறு உலகமே உடனே மாறுவது இறைவனுக்கு இன்பத்தை தருவதில்லை. இறைவன் படிப்படியாக வளர்வதை மலர் இதழ்கள் ஒவ்வொன்றாக மலர் பிரிந்து பூ மலர்வதைப் போல வாழ்வு மலர்வதையே வளர்வதையே விரும்புகிறான். அதில்தான் ஆனந்தத்தை மறைத்து வைத்திருக்கிறான். ஒருமுறை அன்னை ஸ்ரீ அரவிந்தோவிடம், ஏன் இப்படி நீண்ட காலம் யோகம் செய்து சத்திய ஜீவியத்தை பூமிக்கு கொண்டு வந்து பூமியை அதன் பின் சத்திய ஜீவியமாக்க வேண்டும், நம் இருவரிடம்தான் உலகை ஒரே நாளில் மாற்ற தேவையான சக்தி இருக்கிறதே, அதை பயன்படுத்தலாமே என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீ அரவிந்தோ, அப்படி செய்வது இறைவனின் விருப்பம் அல்ல, அப்படி செய்தால் உலகம் உடைந்து செய்து போகும் என்றார். பழைய தத்துவங்களின்படி மரபின்படி இரட்டைகள் பிரிக்கப்பட முடியாதவை. பலியும் சுகமும் இறப்பும் திறப்பும் மெய்யும் பொய்யும் பலமும் பலவீனமும் சேர்ந்தே இருப்பவை, பிரிக்கப்பட முடியாதவை. எனவே அவற்றை பற்றி அக்கறை காட்டாமல் அதிரத்தையாக இருந்தால் அவற்றின் பிடியிலிருந்து தப்பலாம் என்று மரபு கூறுகிறது. ஆனால் ஒரு பிரச்சனைக்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. மரபு தருவது ஒரு தீர்வு, வேறு தீர்வுகளும் உண்டு. அகந்தை உருவாக்கும் மதிப்பீடுகளை நிராகரித்து எதையும் சமத்துவத்துடன் அக்கறையோடு சிறப்பையோடு விரிந்து அனைத்தையும் தழுவும் மனத்தோடு நோக்கினால் எல்லாமே ஆனந்தமயமானது என்பது புரியும் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். இயற்கையை நேசிப்பவர்களும் கவிகளும் இதை செய்வதை நாம் அறிவோம் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தோ. அச்சுறுத்தும் முதலைகளையும் அழகான மான்களையும் நெறியும் பொருட்களையும் ஊர்திடும் பாம்புகளையும் கர்ஜிக்கும் சிங்கங்களையும் பாலைவனங்களையும் கடல்களையும் காடுகளையும் மலைகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் ஆறுகளையும் சமமாகவே இயற்கை விரும்பிகள் நேசிக்கிறார்கள். அனிமல் பிளானட், டிஸ்கவரி சேனல் போன்ற தொலைக்காட்சி தொடர்களை பார்த்தால் எந்த மிருகத்தையும் தொந்தரவு செய்யாமல் பூ தின்னும் மானையும் மானை தின்னும் புலியையும் சமமாக படம் பிடித்திருப்பதை பார்க்கிறோம். இயற்கையின் சமன் கெடாமல் இருக்க வேண்டுமானால் இயற்கை படைத்த அனைத்தையும் சமமாக நேசிக்க வேண்டும். எல்லாவற்றையும் இயற்கை அழகுள்ளதாக காண வேண்டும். கவிகளும் இப்படிப்பட்டவர்களே, பிரபஞ்ச ரசாவையே அவர்கள் நாடுகிறார்கள் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தோ. இந்த அத்தியாயத்தில் கவிஞர்களை பற்றி ஸ்ரீ அரவிந்தோ மிக உயர்வாக பேசுகிறார். இரண்டு உதாரணங்களை தருகிறேன். ஒருவர் பாரதியார், மற்றவர் கணியன் பூங்குன்றனார். இவர்கள் எழுதிய பாடல்கள் ஸ்ரீ அரவிந்தோவின் வாக்கியத்திற்கு சான்றாக இருக்கின்றன. காக்கை சிறகினிலே நந்தலாலா, இந்த கரியனிடம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, இந்த பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒளியெல்லாம் நந்தலாலா, இந்த கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, என்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று பாரதியார் பாடுகிறார். நாம் காக்கையை அவலட்சணமான பறவை என்று வெறிக்கிறோம். தீ நம் விரலை சுடும் என்று அஞ்சுகிறோம். ஆனால் கவியோ அனைத்தையும் இறைவனின் வீணையாக காண்கிறார், அவற்றில் ஆனந்தத்தை பெறுகிறார். கணியன் பூங்குன்றனார் என்ற சங்கப்புறவர் எழுதுகிறார், யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீண்டும் நன்றும் திரள்தர வாரா, நோதலும் தனிதலும் அவர்கோ கண்ண, சாதமும் புதுவது அன்றே, வாழ்தல் இல்லை என மகிழ்தலும் இளமே என்று ஆரம்பிக்கும் பாடலை இறுதியாக முடிக்கிறார், பெரியோரை இயக்கலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்கிறார். இப்பாடலின் பொருள், எல்லா ஊரும் நம் ஊர், எல்லா மக்களும் நம் சொந்தம், நன்மை தீமை அடுத்தவரால் வருவதில்லை, துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவர் தருவதில்லை, சாதல் பெருமை இல்லை, வாழ்தல் இன்பம் என்று மகிழ்தல் இல்லை, வெறுத்து வாழ்வை துன்பம் என்று ஒதுக்குவதும் இல்லை, நீர்வழி ஓடும் தெப்பம் போல இயற்கை வழி நடக்கும் உயிர் வாழ்வு என்று அறிஞர் ஊட்டிய அறிவால் தெரிந்தோம். அதனால் பிறந்து வாழ்வோரில் பெரியோரை இயந்து போற்றுவதும் இல்லை, அதைவிட முக்கியமாக சிறியவர்களை இகழ்ந்து தூற்றுவதும் இல்லை என்கிறார் கணியன் பூங்குன்றனார். இப்பாடல் ஸ்ரீ கர்மயோகி அவர்களுக்கு பிடித்தமான பாடல், அடிக்கடி இதை பற்றி குறிப்பிடுகிறார். ஆன்மா விழித்த கவியால் தான் இப்படி எழுத முடியும். நாம் பிரபஞ்சம் போல விரிய வேண்டுமானால் நாம் குறுகிய சிறிய பார்வையை அகந்தையை விட்டுவிட்டு அன்றாட நிகழ்ச்சிகளிலும் அசாதாரணமான நிகழ்ச்சிகளிலும் ஆண்டவனை அவனது ஆனந்தத்தை சமமாக காண முயற்சிக்க வேண்டும். லைக் திவன் படிப்பவரும் படிக்காதவரும் சமமானவரே, லைக் திவன் சொற்பொழிவை செய்பவரும் கேட்பவரும் சமமானவரே, புதிய பக்தரும் பழைய பக்தரும் சமமானவரே, அவர்களிடையே உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையுமே நாம் சமமாக கருதும் போது மெல்ல மெல்ல நம் வாழ்வின் அடிப்படை பிரிந்து பிரபஞ்சம் போல பொதுத்தன்மை பெற்றுவிடுகிறது. எதையும் சமமாக கருதும் சைத்தியத்தினால்தான் இதை செய்ய முடியும். ஆசை அண்ணா என்ற திசைய சோதால் இதை செய்ய முடியாது. அடிமனம் மனம் என்று சொல்லும் போது நம் வீட்டு அலமாரியில் உள்ள மேல்தட்டு கீழ்த்தட்டு போல மனத்தின் பகுதிகள் அடுக்கடுக்காக இருக்கின்றன என்று நினைக்க தோன்றும். அது சரியல்ல. மனத்தின் பகுதிகள் அடுக்கடுக்காக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீ அரவிந்தர் இப்படி கூறுகிறார். மனிதனின் நெஞ்சின் நடுவே மிக ஆழத்தில் அடிமன குகை இருக்கிறது. மிகவும் கனமான அறியாமை கதவுகளால் மூடப்பட்டிருக்கும் இந்த குகைக்குள் ஒருபோதும் அணையாத தீபமாக பொன்னொளி வீசிய வண்ணம் கட்டை விரல் பரிமாணம் உள்ள சைத்தியம் இருக்கிறது. இது இறைவனின் பிரம்மத்தின் சச்சிதானந்தத்தின் சத்திய ஜீவியத்தின் அன்னையின் ஒரு துளி. நாம் செய்யும் செயல்களுக்கு, நாம் உணரும் உணர்ச்சிகளுக்கு, நாம் எண்ணும் எண்ணங்களுக்கு சைத்தியம் சாட்சியாக இருக்கிறது. உள்ளிருந்து நமக்கு வழிகாட்டியாக அக ஒளியாக அகப்புலனாக அது இருக்கிறது. நாம் ஏதாவது புதிய தவறை மனமறிந்து செய்யும் போது, அன்னை பக்தரான பெண்ணும் பொய் சொல்ல முனையும் போது, நம்முள் வெகு ஆழத்திலிருந்து மெல்லிய குரல் ஒன்று தவறு செய்யாதே என்று சொல்வது போல தோன்றுவதை பலரும் அறிந்திருக்கலாம், உணர்ந்திருக்கலாம். அது சைத்தியம் நமக்கு தரும் வழிகாட்டுதல். நாம் அதை புறக்கணித்துவிட்டு நம் போக்கில் தவறு செய்கிறோம், நம் போக்கில் பொய் சொல்கிறோம். அப்போது சைத்தியம் இன்னும் ஆழத்திற்கு சென்று மறைந்து கொள்கிறது. அடுத்த முறை தவறு செய்யும் போது பொய் சொல்லும் போது அக்குரல் எதுவுமே சொல்வதில்லை. பொய் சொல்ல மறந்து சத்தியத்தை மட்டும் கடைபிடித்தால் சைத்தியம் மெல்ல மெல்ல வெளிவர ஆரம்பிக்கும். கம்ப்யூட்டரில் 1000 வார்த்தைகள் உள்ள கட்டுரையை தட்டச்சு செய்ய அரை மணி நேரம் ஆகிறது. ஆனால் டெலிட் பிட்டாலை அழுத்தினால் ஒரு வினாடியில் எல்லாமே அழிந்து போகிறது. ஆயிரம் முறை உண்மை பேசினால் மெல்ல மெல்ல சைத்தியம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஆயிரம் முறை சத்தியம் பேசி சிறிது வெளிவந்த சைத்தியம் ஒரே ஒரு குறை சொன்னாலும் மீண்டும் உள்ளுக்குள் சென்று உழுந்து கொண்டு விடும். நம்மில் இருக்கும் இரட்டை ஆன்மாவில் உண்மையான ஆன்மாவான சைத்தியத்திற்கு அழிவே கிடையாது. அது பிறவிதோறும் வளர்ந்து கொண்டே இருக்கும். மரணத்தால் அதை தொட முடியாது, நோயால் அதை நோவடிக்க முடியாது, பிரச்சனையால் அதை பலவீனப்படுத்த முடியாது. நாம் தினமும் பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை அணிந்து கொள்வது போல இந்த சைத்தியம் ஒவ்வொரு பிறவியிலும் உடலாகிய ஆடையை மாற்றிக்கொள்கிறது. சைத்தியத்தின் பணி மனிதனை இறைவனிடம் விட்டுச் செல்வது. இருளில் இருக்கும் நம் கரணங்களை, குணங்களை, மனோபாவங்களை, நடத்தைகளை, மனதை, வாழ்வை, உடலை அகந்தியிலிருந்து விடுவித்து அவற்றை ஒளிமயமான கருவிகள் ஆக்கி இறைவனுக்கு ஏற்றவைகளாக ஆக்க இடைவிடாது நாம் உயரும் போது சைத்தியம் இறைவனின் கோவில் வாசல்களை நமக்காக திறக்கிறது. சைத்தியம் சிறிது வெளிவந்தாலே மனிதன் ஞானியாக, புனிதனாக, யோகியாக, தீர்க்க தரிசியாக, மகாகவியாக மாறுகிறான். அது முழு வலிமை பெறும்போது மனிதரை ஆன்மீக மகா புருஷனாக்கி இறைவனை உணர வைக்கிறது. இதய குகையிலிருந்து வெளிவரும் சைத்தியம் மனிதன் தன் கரணங்களையும் சுபாவத்தையும் அறியாமையிலிருந்து அகமையிலிருந்து விடுபட்ட ஒளிமயமானவையாக ஆக்கும் போது சைத்தியம் முழு வலிமை பெற்றுவிட்டது என்று நாம் கூறலாம். சைத்தியம் நம்மை இறைவனிடம் அழைத்துச் செல்லும் வல்லமை மிகுந்தது என்றால் சத்திய ஜீவத்திற்கு நம்மிடம் என்ன வேலை என்று கேட்க தோன்றும். சத்திய ஜீவிய சக்தியின் துணை இல்லாமல் நாமே நேரடியாக சைத்தியத்தை விடுவிக்கலாமே என்ற சந்தேகம் எழும். கோபப்படாதே, சுத்தமாக இரு, சத்தமாக பேசாதே, அடுத்தவர் கோணத்தில் பார், எரிச்சல் படாதே, இறுதியாக இரு, உண்மை மட்டுமே பேசு, பொய் பேசாதே, கணக்கு எழுதாதே, முறையாக அடிக்கவை, சுறுசுறுப்பாக இரு, சோகத்தை விடு என்று எத்தனையோ சத்திய ஜீவிய சட்டங்களை பின்பற்ற முடியாமல் அவஸ்தைப்படுகிறேன். இதையெல்லாம் செய்வதற்கு பதில் சிரமம் இல்லாமல் கண்களை மூடி நெஞ்சின் நடுவே இருக்கும் சைத்தியத்திடம் வெளிவரச் சொல்லி பிரார்த்தனை செய்வது எளிமையானதாயிற்றே, அதை மட்டும் செய்தால் என்ன என்று கேட்க தோன்றும். சைத்தியம் என்பது தனி மனித இயற்கையின், தனி மனித சுபாவத்தின் தலைவனாக இருக்கிறது. சைத்திய திருவுருமாற்றம் தனி மனித திருவுருமாற்றம். நாம் நாடுவது முழுமையான திருவுருமாற்றம். தனி மனிதன் தன்னை ஆன்மீக புருஷனாக அறிந்து பிரபஞ்சமயமாக்கி பின் இறைமயமாக வேண்டும். இவ்வாறு பல கட்டங்கள் கொண்ட முழுமையான திருவுருமாற்றத்தின் ஒரு கட்டமே, தவிர்க்க முடியாத அவசியம் செய்தாக வேண்டிய முதல் கட்டமே சைத்திய திருவுருமாற்றம். அதை செய்த பின் செய்ய வேண்டிய திருவுருமாற்றங்களும் உண்டு. சைத்திய திருவுருமாற்றம் செய்த பின்தான் பிற திருவுருமாற்றங்களை செய்ய முடியும் என்பதால் சைத்தியம் வெளிப்படுவது மிகவும் முக்கியமான முதல் கட்டம். ஆனால் அது மட்டுமே போதாது. நம் குழந்தை நம் வீட்டில் விளையாடுகிறது, அதை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம். அக்குழந்தை தெருவில் விளையாடும் போது பல வகையான குழந்தைகளை, மனிதர்களை, மிருகங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்போது அதற்கேற்ற வலிமை அக்குழந்தைக்கு தேவைப்படுகிறது. தவளும் குழந்தையை, தளிர் நடை பயிலும் குழந்தையை நாம் தெருவில் விளையாட அனுப்ப மாட்டோம். தெருவில் விளையாடும் குழந்தை அமெரிக்கா சென்று படிக்க வேண்டுமானால் அதற்கேற்றபடி குழந்தை தயாரானால்தான் அனுப்பி வைப்போம். தவளும் குழந்தையை விளையாடுவதற்காக விமானத்தில் ஏற்றி வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டோம். அது போன்றதுதான் சைத்தியத்தை பிரபஞ்சமயமாக சொல்வதும் சத்திய ஜீவிய மயமாக சொல்வதும். என் முயற்சி நான் யார் என்று உணர்ந்து என்னை பிறரிலும் பிறரை தண்ணிலும் எதிலும் உணர்ந்து பின் பிரிவே இல்லாமல் அனைத்தும் நானே என்று அறிவது. அதற்கு சைத்தியம் வெளிவருவது அவசியம் என்றாலும் அது மட்டுமே போதாது. சைத்தியம் அழகு சத்தியம் ஆகியவற்றை முழுமையாக பெற்றால் தன் அளவில் முழுமை அடைந்து தேங்கி நின்றுவிடக்கூடும். பிரபஞ்ச ஞானத்தை சக்தியை நமக்கு பெற்றுத் தந்தாலும் அது பிரபஞ்ச ஞானத்தை, பிரபஞ்ச சக்தியை தன் ஆட்சியில் கொண்டிருக்கவில்லை. அது பெற்றுத் தருகிறது, அதற்கு உரிமையாளராக இல்லை. ஒரு குறுநில மன்னன், குறுநில மன்னன், எனக்கு ஒரு நிலை ஒரு குறையும் இல்லை, எல்லா வசதிகளும் இருக்கின்றன என்று மனநிறைவு பெற்று தன்னளவில் தேங்கி நின்று விட்டால் அவன் உலகை ஆளும் சக்கரவர்த்தியாக மாற முடியாது. அவன் மன்னன் என்றாலும் குறுநில மன்னன் தான். நம் நோக்கம் சக்கரவர்த்தியாவது. எம் எஸ் சுப்புலட்சுமியின் பாடல்களை நாம் இசைத்தட்டில் கேட்டு மகிழ்கிறோம். எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்டு மகிழ்கிறோம். அது மகிழ்ச்சியை தருகிறது என்றாலும் நாமே சுப்புலட்சுமியாக மாறுவது மிக உயர்ந்த நிலை. நம் முயற்சி சைத்தியத்தின் மூலம் இசைத்தட்டு கேட்பது மட்டுமல்ல, சுப்புலட்சுமியாக மாற வேண்டும் என்பதுதான் நம் நோக்கம். சைத்தியம் தரும் அனுபவங்கள் அற்புதமானவை என்றாலும் இவை மனிதனின் ஆன்மீக மனத்தில் நிகழ்பவை. மனம் என்பதன் தன்மைகளை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஆன்மீக மனமும் மனதைப் போலவே இருக்கிறது. சைத்தியம் தரும் அனுபவம் ஒவ்வொன்றையும் முழுமையான அனுபவமாக, முழுமையான உண்மையாக நினைத்துக் கொண்டு விடுகிறது. அதனால்தான் ஞானிகள் அசையும் பிரம்மம், அசையா பிரம்மம், ஷர பிரம்மம், அக்ஷர பிரம்மம், குணமற்ற பிரம்மம், குணமுள்ள பிரம்மம் போன்ற பகுதியான அனுபவங்களை முழுமையான அனுபவங்களாக நினைத்துவிட்டனர். கணக்கில் 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்குவது மிக சிறப்பான அனுபவம். ஆனால் அது மட்டுமே முழுமையான பலனை தராது. அதை வைத்துக் கொண்டு எந்த பொறியியல் கல்லூரியிலும் சேர முடியாது. இயற்பியலில் நல்ல மதிப்பெண்களும் வேதியியலில் நல்ல மதிப்பெண்களும் பெற வேண்டும். 3 பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். ஆங்கிலம், தமிழ் போன்ற பிற பாடங்களிலும் தேர்ச்சி பெற வேண்டும். அப்போதுதான் முழுமையான மதிப்பெண் என்னவென்று தெரியக்கூடும். அதன் பின்தான் பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைக்கும். கணக்கு மதிப்பெண் தன்னளவில் முழுமையானது என்றாலும் அது மொத்த மதிப்பெண் ஆகாது. நாம் நாடுவது முழு தேர்ச்சியை, கணக்கு பாடத்தில் மட்டுமான தேர்ச்சியை அல்ல. முழு அனுபவம் வேண்டுமானால் அதற்கு சத்திய ஜீவிய சக்தியின் துணை வேண்டும். எதிரானவற்றில் சத்திய ஜீவியம் மட்டுமே முழுமையான இணக்கத்தை, சுமூகத்தை உருவாக்க முடியும். சத்திய ஜீவியமே முழுமையான பாதுகாப்பை தரும். இறைவனின் குழந்தையான அவதார புருஷர் ஒருவர் அனைவருக்கும் அன்பை தந்தார், அருளை தந்தார். ஆனால் அவர் சிறுவையில் அறையப்பட்டு சாதாரண மனிதர்களால் தண்டிக்கப்பட்டார். அதற்கு காரணம் அவரிடம் அன்பு இருந்தது. மனித சிறுமைகள் எதிர்க்கும் வலிமை இல்லை. வலிமையை சத்திய ஜீவியத்தால் மட்டுமே தர முடியும். நம் சைத்தியம் வெளிப்பட்டு பாதுகாப்பின்றி இருந்தால் தெருவில் பாதுகாப்பின்றி தவழும் குழந்தையை போலாகிவிடுவோம். நம் புறத்தை, நம் கரணங்களை, நம் சுபாவத்தை சத்திய ஜீவியத்தால் மட்டுமே மாற்ற முடியும். அவ்வாறு மாறாமல் சைத்தியம் மட்டுமே வெளிப்பட்டால் அகவாழ்வு வெளிமயமானதாக இருக்கும். புறவாழ்வோ அதற்கு சிறிதும் பொருத்தமற்றதாக இருக்கும். அப்போது பாலவாதம், உன்னத்தவாதம் போன்ற நிலைகள் உருவாகிவிடும். சில மகான்கள் குழந்தை போல, பாலகன் போல நடந்து கொள்வதுண்டு. அவர்கள் பாலவாதத்தால் பீடிக்கப்பட்டவர்கள். உள்ளுக்குள் ஆன்மீக ஞானம் ஜோதிமயமாக இருந்தாலும் புறத்தில் நடத்தை குழந்தைத்தனமாக அவர்களிடம் இருக்கும். உன்னத்தவாதத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் அகத்தில் ஞானியாக இருந்தாலும் புறத்தில் மனநிலை சரியில்லாதவர்கள் போல நடந்து கொள்வார்கள். ஞானி ஒருவர் மனநிலை சரியில்லாதவர் போல நடந்து கொண்டு தன்னருகே எவர் வந்தாலும் அவர் மீது கல்லடிப்பார். அப்படிப்பட்ட உன்மத்த நிலை கொண்ட ஞானி ஸ்ரீ அரவிந்தரின் சீடர் ஒருவர் அருகே வந்தபோது கல்லடிக்காமல் எழுந்து வந்து வரவேற்றார். அது சத்திய ஜீவியத்தின் சக்தி. அகமும் புறமும் ஒன்று போல ஜோதிமயமாக இருக்க வேண்டுமானால் அது சத்திய ஜீவியத்தால் மட்டுமே தர முடியும். எல்லாமே இரட்டையாக இருப்பது போல நம் அன்னை பக்தியும் இரட்டையாக இருக்கிறது. நாம் அனைவரும் மேற்பரப்பில் உள்ள பக்தர்களாக இப்போது இருக்கிறோம். முறைகளை பின்பற்றி சிறு சிறு நல்ல பலன்களையும் அனுபவங்களையும் பெற்று அதிலேயே தேக்கமடைந்து நின்று விட்டோம். அன்னையை அறியாதவர்கள் வாழ்வில் பெரும் முன்னேற்றம் அடைவதைக் கண்டால் அதற்கு ஏதாவது விளக்கம் கூறி அவர்களை மட்டம் தட்டுகிறோம். நான் ஏன் முன்னேறவில்லை என்பதற்கு அன்னை கோட்பாடுகளை மேற்கோள் காட்டி வக்கடையான விளக்கம் தருகிறோம். நான் இயலாமையை மறைப்பதற்கு எனக்கு பொருள் முக்கியமில்லை, அன்னையே முக்கியம் என்று சட்டை சட்டு கட்டுகிறோம். சத்தே பொருள், சித்தே வாழ்வு, மனமே சத்திய ஜீவியம், ஆனந்தமே சைத்தியம் என்பதை ஒருபோதும் நினைத்து பார்ப்பதில்லை. ஆனால் அன்னையை மேற்பரப்பில் ஏற்ற அனைவருக்கும் அவர்களது அடிமனத்தில் மகத்தான வாய்ப்புகள் உள்ளன. அடிமனத்தில் மறைந்திருக்கும் சைத்தியத்தை தொட்டு அதை வெளிப்படுத்துவதன் மூலம் அந்த வாய்ப்புகளை நாம் அடைய முடியும். சமர்ப்பணம் மூலம் அதை செய்ய முடியும் என்று 10 ஆண்டுகள் ஸ்ரீ அரவிந்த வரும்பாடுபட்டு கண்டறிந்தார். அவர் கண்டறிந்த சமர்ப்பணத்தின் மூலம் மேற்பரப்பு பக்தி நிலையிலிருந்து அடிப்பரப்பு பக்தி நிலைக்கு சென்று சைத்தியத்தின் தீண்டனை நாம் அனைவரும் பெறுவோம். அதன் மூலம் பெரும் சாதனைகள் செய்வோம். மேற்பரப்பு பக்தர்களாக தேங்கி நின்று விட மாட்டோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.
சந்திரசேகரன் அவர்களும் கேரி சார் அவர்களும் மிக அற்புதமாக அழகாக சைத்திய புருஷன் வழி எப்படி சைத்திய தீவியத்தை அடையலாம், சைத்திய புருஷன் தான் நம்முடைய மாற்றத்தை கொண்டு வந்து நம்மை நம்முடைய சோளுக்கு நம்மளுக்கு நம்மளை கொண்டு வரும் தெளிவாக விளக்கினார்கள். சந்திரசேகர் அவர்கள் கதை வழியும், மிஸ்டர் கேரி ஜேக்கப்ஸ் அவர்கள் டிஎன்டி எக்ஸாம்பிள்ஸ் வழியும் தந்த விளக்கங்கள் மிகவும் அற்புதமாக இருந்தது. அன்பர்கள் அனைவரும் பொறுமை காத்து கேட்டுக்கொண்டு இருந்ததற்கு நன்றி, வணக்கம் கூறி விடை பெறுகிறோம். வணக்கம்.